Subhanallah. Subhanallah wa bihamdihi, subhanallahil azim. Subhana dzil jabaruti wal malakuti wal kibriyai wal azma. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayh. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد مرنتي نينيو كورند سيلغلي سير پڑتوهم அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்து அத்தோடு நின்று விடாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு திரு குர்ஆனை வேதமாக அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக எந்த சமூகம் வாழ்ந்த பொழுது அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதே அல் குர்ஆனையும் அந்த நபிகளாரின் சுன்னாவையும் மார்க்கமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த விடயம் எம்மிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெள்ள தெளிவாக தெரிந்தாலும் அந்த விடயங்களை நம்பி அதன்படி செயல்படுகிறோமா என்று கேட்டால் அதற்குரிய பதிலை ஒவ்வொருவரும் தன் மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட அல்லது மிக குறைந்த ஒரு சில மனிதர்கள் மட்டும் உண்மையிலேயே நல்லவர்களாகவும் அதை தவிர உள்ள அதிகமான மனிதர்கள் சிலர் வெளிப்படையில் நல்லவர்களாக உள்ரங்கத்தில் மோசமானவர்களாக, இன்னும் சிலர் வெளிப்படையிலேயே மோசமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் ஈமான் விடயத்திலே இருக்கக்கூடிய கோளாறாகும். உண்மையிலேயே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் எம்மை படைத்திருக்கிறான், அவனுக்கு சகல சக்திகளும் இருக்கிறது, உலகம் போலியானது, மறுமை நிரந்தரமானது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, கபர் வாழ்க்கை இருக்கிறது என்ற விடயத்திலே ஆணித்தரமாக நம்பிக்கை உள்ள மனிதன் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழுவான். அதை தவிர மற்றைய அனைவரின் செயல்பாடுகளிலும் சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், சிலர் நான் மேலே கூறிய இந்த நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், சிலர் வாயால் ஏற்றுக்கொள்கிறார்கள், மனதால் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையிலே எவர்கள் இந்த விடயங்களை நம்பி அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். அதே போன்று எவர்களுக்கு இந்த மறைவான விடயங்களில் 100% நம்பிக்கை இல்லையோ அவர்கள் காஃபிர்களாக, முனாஃபிக்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரும் சோதனை என்னவென்றால், இந்த அனைத்தையும் மறைமுகமாக வைத்து இந்த அனைத்தும் இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். சிந்தித்துணரக்கூடியவர்களுக்கு மிக தெளிவாக அவை வெளிச்சமாக இந்த மறைவான விடயங்கள் இருக்கிறது என்பதனை காட்டிவிடும். அதை தவிர சிந்திக்காமல் வெறுமனவே வெளி உலகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இந்த அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையோ அல்லது மரணத்துக்கு பிறகுள்ள கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை நிச்சயமாக 100% இருக்காது. இப்படியான மனிதர்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை வைத்திருக்கிறான். அதுதான் மரணம் என்ற ஒரு விடயமாகும். யோசிக்காத மனிதன் கூட சற்று யோசிக்கக்கூடிய ஒரு சமயம் என்றால் அது மரணம். வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் சிந்திக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் கண் திறப்பதே கிடையாது. ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டதென்றால் அல்லது எமது வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால்தான் எமக்கும் இப்படி ஒன்று இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன் என்ற ஒரு கேள்வி எமக்கு எழுகிறது. எனவே அல்லாஹு தஆலா மற்ற விடயங்களை மறைத்து வைத்துவிட்டு ஒரே ஒரு விடயத்தை மிக தெளிவாக கண்முன்னே வைத்திருக்கிறான், அது மரணம். இதனை நாம் அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறுகிற பொழுது நிச்சயம் எமது செயல்கள் சீர்திருந்துவதற்கு விசாலமான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை பற்றி அல் குர்ஆனிலே ஒரு சில இடங்களில் குறிப்பிடுகையில், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆகும் என்ற ஒரு உறுதியை கூறுகிறார். இன்னொரு இடத்திலே, இன்பங்களை தகர்த்தெறியும் மரணத்தை அதிகம் அதிகம் மஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்படி இந்த மரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா அதிகம் நினைவுபடுத்துகிறார். இந்த இடத்திலும் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் அந்த மரணத்தை நினைவு கூறுவோம் என்றால் நிச்சயம் எமது செயல்பாடுகளிலே மாற்றம் வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள் சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு பெயரை கொண்டு இருக்கிறோம், இவர் இன்னவர், இவர் இன்னவர், இவர் இன்னவர் என்று. ஒரு 50 வருடம் சென்ற பிறகு நான் இருக்க மாட்டேன் என்ற விடயத்தை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 50 வருடம் செல்கிற பொழுது நான் இந்த உலகத்திலேயே இல்லை, இருக்கப் போவதில்லை. அப்படி என்றால் நான் எங்கு செல்ல போகிறேன்? என்ற ஒரு உன்னதமான கேள்வியை நாம் கேட்டே ஆக வேண்டும். அதே போன்று நாளை 50 வருடங்களுக்கு பிறகு மட்டுமல்ல, இப்பொழுது எனது வயது என்ன, 20, 30, 40, 50, இந்த 50 வருடங்களுக்கு முன் நான் என்ற ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கவில்லை, நான் இந்த உலகத்திலே இல்லை. உடனே எமக்கு மிக தெளிவாக எமது பிறப்பையும் எமது இறப்பையும் நாம் சற்று யோசித்து பார்த்தாலே எம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது என்ற விடயத்தை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். நாம் நினைத்தால் எதையும் செய்யலாம், அதாவது முயற்சி செய்தால்தான் கிடைக்கும், ஆசைப்பட்டதை சாதித்து விடலாம் என்ற உலகவாசிகளுக்கு விஞ்ஞானிகளின் கருத்துக்கு ஒரு சவுக்கடியாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆசைப்பட்டாலும் ஒருவன் நான் பிறக்கிறேன், பிறக்க போகிறேன் என்று ஆசைப்பட்டால் பிறந்துவிட முடியுமா? முடியாது. என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் நாம் பிறக்க முடியாது, நாம் நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று நாம் என்னதான் ஆசைப்பட்டாலும் எமது மரணத்தை எம்மால் தடுக்க முடியாது, எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த மரணத்தை தடுக்க முடியாது. இப்பொழுது மிக தெளிவாக எமக்கு விளங்கும், எம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது. அடுத்த கேள்வி எழும் என்ன, அப்படி என்றால் நான் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன், ஏன் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு சக்தி என்னை படைத்திருக்கிறது. ஏன் எமக்கு தெளிவாக தெரியும், ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை செய்தவன் ஒருவன் இருப்பான் என்று. அந்த அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக யோசிக்கலாம், அன்று நான் இல்லை, சில வருடங்கள் கழித்து இல்லாமல் போகப் போகிறேன், இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய என்னை உருவாக்கியது யார், இதை பற்றி பேசினால் விசாலமாக செல்லும், சுருக்கமாக கூறிவிட்டு விடயத்திற்கு வருகிறேன். அந்த சக்தி, எம்மை படைத்திருக்கின்ற அந்த சக்திக்கு பெயர்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால், எம்மை படைத்துவிட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கிறார். அது இந்த அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை எமது சிந்தனை வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலும் எம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் இருக்கிறது. யார் இதனை பின்பற்றி வாழ்ந்து மடிகிறார்களோ அவர்கள்தான் முஃமின்கள், முஸ்லிம்கள், அவர்களுக்கு தான் சுவர்க்கம். இதனையெல்லாம் சிந்திக்காமல் தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக யார் வாழ்ந்து விடுகிறார்களோ நிச்சயம் அவர்களுடைய கதி அதோ கதிதான். எனவே இந்த இடத்தில் இந்த விடயங்களை இன்னும் விரிவாக விளக்கப்படுத்தலாம். இங்கே நான் சொல்ல வந்த விடயம், மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அத்தோடு எமது அனைத்து விடயங்களும் முடிய போகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியின் மூலம் மிக தெளிவாக கூறுகிறார்கள். எனவே முதலில் நம்பிக்கை இருந்தால்தானே அடுத்த விடயத்தை நம்ப முடியும். அதனால் மேற்கண்ட விடயங்களை விவரமாக கூறினேன். மீதமான விளக்கங்களை 2வது ஜும்மாவிலே தருகிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. மேலே நாம் மரணம் என்ற ஒரு விடயத்தை பற்றி பார்த்திருந்தோம். அந்த மரணத்தை பற்றி மேலதிகமாக பார்த்த பொழுது எம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை எம்மால் விளங்கி இருக்க முடியும். அடுத்து மரணத்தின் அடுத்த கட்டம் என்ன? நாம் மரணித்து விட்டால் இதுவரை மரணித்தவர்களையும் அதைதான் நாம் செய்தோம். என்ன? அவருக்குரிய காரியங்களை முடித்துவிட்டு அவருக்குரிய தொழுகையை நடாத்திவிட்டு கபரிலே கொண்டு அவர்களை வைத்துவிட்டு நாம் வந்துவிட்டோம். இதைதான் நாளை எமக்கும் செய்வார்கள். அதற்கு பிறகு அந்த கபரிலே நாம் தட்டத்தனியாக இருக்கிறோம். என்ன நடக்கப் போகிறது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்கள் அவனை பின்தொடர்கிறது, இரண்டு திரும்பி விடுகிறது, ஒன்றே ஒன்று அவனோடு இருந்து கொள்கிறது. அந்த இரண்டு விடயங்கள், திரும்புகின்ற இரண்டு விடயங்கள் அவன் உலகத்திலே ஓடி திரிந்து ஆசைப்பட்டு சேர்த்து அவனது செல்வங்கள், அவனுடைய மரணத்தோடு அவன் அந்த செல்வத்தின் கதி முடிந்து விடுகிறது. அடுத்தவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதே போன்று அவன் உறவாடிய சொந்தங்கள், அவன் உறவாடிய சொந்தங்கள், அவனது குடும்பங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கிறது. அவனை கபரிலே வைத்தவுடன் இவை திரும்பி விடுகிறது. இவற்றுக்காக தான் இன்றைய இந்த உலகத்திலே நாம் பேயாக திரிகிறோம். எம்மோடு நாளை வரக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. அதைதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமலுஹு, அவனுடைய செயல் அவனோடு தங்கிவிடுகிறது. அவன் செய்த நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் இவை அவனோடு தங்கிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பாருங்கள், நாளை நாம் மரணித்து விட்டால் எம்மோடு கூட வருவது அந்த அமல்கள் மாத்திரம்தான் என்ற விடயத்தை ஆழமாக எம் உள்ளங்களிலே பதிக்க வேண்டும். அந்த அமல்கள் இவற்றுக்காக தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்ற உண்மையை நாம் விளங்க வேண்டும். இதுதான் எமது அதிகமானவர்களின் பிரச்சனை. செல்ல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமது படைப்புக்கான நோக்கம் என்ன, ஏன் நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதனை மிக தெளிவாக கூறுகிறார். இரண்டே இரண்டு வார்த்தைகளை மாத்திரம் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது சூரத்து ஜாரியாத் 56வது வசனம். இந்த உலகத்திலே நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹு தஆலா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழியை காட்டியிருக்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்தவர்களாக அந்த பாதையிலே நாம் போக வேண்டும். இதை தவிர மனிதனையும் ஜின்னையும் படைத்ததற்கு வேறு எந்த நோக்கமும் அந்த அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவன் கூறிய வழி அல் குர்ஆன் அல் ஹதீஸிலே இருக்கிறது. இவற்றின்படி நாம் போக வேண்டும். இதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த எமது வாழ்க்கையின் இன்னொரு நோக்கத்தை, மிக முக்கியமான நோக்கத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். வாழ்க்கை மரணம் என்ற இரண்டு ஏன் தெரியுமா? எதற்கு வாழ்க்கை என்ற ஒன்று எமக்கு கிடைத்திருக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில் பல கட்டங்கள் வரும். சிறு பிராயத்திலிருந்து முதியவராகும் வரை பல வகையான கட்டங்கள் வரும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள், பல கட்டங்கள் வரும். இந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ் கூறிய அந்த வழிமுறையை கடைபிடித்து, அல்லாஹ் கூறிய அந்த வழியிலே யார் வாழ்கிறார்கள், அந்த அடிப்படையிலே அல்லாஹ் கூறிய ஒரு விடயத்தை செய்கிற பொழுது அதை அமல் என்று நாம் சொல்வோம், அதற்கு நன்மைகள் கிடைக்கும். எனவே படைப்பிற்கான நோக்கம் அதுதான். அல்லாஹ் கூறிய வழியிலே நாம் வாழ்கிறோமா? யார் அழகாக வாழ்கிறோம் என்பதனை பார்ப்பதற்கு தான் வாழ்க்கை. இதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. செல்வங்களை சேர்ப்பதற்காக, குழந்தை குட்டிகளை பெறுவதற்காக, அல்லது நினைத்ததை சாதிப்பதற்காக உங்கள் உள்ளங்களில் இந்த இரண்டை தவிர வேறு என்ன என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறீர்களோ அது ஒன்றுமே வாழ்வின் நோக்கம் கிடையாது. அதற்காக உங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கவில்லை. எனவே இது ஒரு முக்கியமான விடயம், நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற விடயம் என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் தெளிவுபடுத்தினேன். அமல்கள் விடயத்திலே நாம் அக்கறை கொள்கிறோமா? எமது செயற்பாடுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் கூறிய பாதையிலே நாம் செல்கிறோமா, அல்லது எமது இஷ்டப்படி எமது மனசு சொல்கிறது போல நாம் போய் கொண்டிருக்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நல்ல முறையிலே நாம் வாழ்கிறோமா, அழகான முறையிலே வாழ்கிறோமா, அல்லது மனது ஆசைப்படுகிறது என்பதற்காக அசிங்கமாக கேடுகட்டவர்களாக நடந்து கொள்கிறோமா என்ற விடயத்தை நானும் நீங்களும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? இந்த அமல்கள் மாத்திரம்தான் நாளை மரணத்திற்கு பிறகு எம்மோடு வர இருக்கிறது என்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்று என்னதான் சொன்னாலும் நாம் இந்த விடயங்களை, இந்த அமல்கள் விடயத்திலே அக்கறை கொள்வதே கிடையாது. அல்லாஹ் காட்டிய வழியிலே வாழ வேண்டும் என்று நியத்து வைப்பதே கிடையாது. தெளிவாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மௌத்திற்கு பிறகு அல்ல, அந்த மரண தருவாயில் முதல் அந்த சுவர்க்கமோ நரகமோ அந்த இரண்டை அடையும் வரைக்கும் எம்முடைய அமல்கள் மாத்திரமே எம்மை வழி நடத்த போகிறது என்பதனை குர்ஆன் ஹதீஸின் மூலம் தெள்ள தெளிவாக நிரூபிக்க முடியும். எனவே இந்த விடயத்தையும் சிந்தனைகளில் நாம் ஆழமாக பதிக்க வேண்டும். அமல்கள் விடயத்தில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போகும் என்றால் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் நினைவு செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. جمعة ليلي பேசிய விடயங்கள், அவற்றை நான் தயார் செய்து வரவில்லை. தயார் செய்து வந்த விடயத்தை விளக்கப்படுத்த ஆரம்பித்த போது நேரம் போதாத காரணத்தினால் அதை விளக்கப்படுத்த கிடைக்கவில்லை. மரணத்தை நினைவு கூர்ந்து எமது செயல்களை சீர்படுத்துவோம் என்ற வகையிலே, மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற விடயத்தையும், அதனை யோசிக்கின்ற பொழுது ஒரு பிரம்மாண்டமான எம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் அழகாக விளங்கியிருந்தோம். அந்த சக்தியான அல்லாஹு தஆலா எம்மை ஏன் படைத்திருக்கிறான், ஏன் இந்த வாழ்க்கை என்ற கேள்விக்குரிய பதிலையும் அழகாக அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டது. அதை அந்த இடத்திலே பார்த்தோம். அவன் கூறிய வழியில் வாழ்வதற்காக, அதே போன்று அமல்களை செய்து கொள்வதற்காக. இதனை கூறிய அல்லாஹு தஆலா மற்றைய விடயங்களை, அதாவது எமக்கு கேள்வி எழும்பும் இந்த இரண்டு தான் உலகத்தின் தேவையா, வேறு எதுவுமே கிடையாதா என்று கேள்வி எழும்பும், அதற்குரிய பதிலை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகிறார். அதாவது சூரத்து தஹர் என்ற அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு ஒரு காலம் வரவில்லையா, அந்த நேரத்தில் அவன் இன்ன ஒரு பொருள் என்று சொல்லப்படுவதற்கு கூட அவன் இல்லை. பிறப்பிற்கு முன் ஜும்மாவிலே நான் சொல்லியிருந்தேன் அந்த விடயத்தை. ஒரு காலம் எமக்கு இருந்தது, இவர் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எமக்கு. அப்படியான ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்திலே கூறுகிறான், அவனை நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து படைத்தோம். படைத்துவிட்டு அவனை சோதிப்பதற்காக காதுகளையும், காதை கேட்கக்கூடியவனாகவும் காதால் செவிமடுக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் உருவமைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே பாருங்கள், எமது முயற்சியை தாண்டிய விடயங்கள், ஒரு விடயத்தை எம்மால் கேட்க செய்ய முடியாது, ஒன்றை படைக்கவே முடியாது, அதற்கு பிறகுதான் கேட்க செய்வது. அல்லாஹ் எம்மை கேட்க செய்திருக்கிறான், பார்க்க செய்திருக்கிறான். இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, யாராலும் செய்ய முடியாது. இது கூட அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்று. அதே போன்று சகல காரியங்களும், எம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த அளவு என்றால், எமக்கு யார் பெற்றோராக வர வேண்டும், எமக்கு யார் துணைவியர்களாக வர வேண்டும், எமக்கு யார் பிள்ளைகளாக வர வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், எமக்குரிய மரணம் எப்போது வரும், அனைத்துமே அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன், அவன் தீர்மானித்த பிரகாரமே நடக்கும். எமது சக்தியால் ஒருபோதும் இவற்றை சாதிக்க முடியாது. அது மட்டுமல்ல, எமக்கு எப்பொழுது என்ன நடக்கும், நல்லது எப்பொழுது நடக்கும், தீயது எப்போது நடக்கும், நல்லது கெட்டது இவற்றை கூட அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதுதான் நடக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது. என்ன முயற்சி செய்தாலும் அதனை நாம் மாற்ற முடியாது. இப்படி எம்மை படைத்ததோடு மட்டுமல்லாமல், அதாவது சோதனைக்காக படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை அழகாக புரிந்து கொள்ளலாம். ஒரு எக்ஸாம் ஹால் என்றால் சகல வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எமக்கு அந்த எக்ஸாமை மட்டும் எழுதிவிட்டு வரலாம். இதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக அமைத்து எமக்கு தேவையான சகல தேவைகளையும் அவன் செய்து வைத்திருக்கிறான். நீ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ கற்பனை பண்ணி, நீ நினைத்து அதன்படி வாழ வேண்டும் என்ற கஷ்டம் எல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. நான் கூறிய வழியிலே நீ வாழ், அவ்வளவுதான். இதே நேரத்திலே இந்த நினைவுகளை விட்டும் திருப்பக்கூடிய வகையிலே உலகத்தை அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உடனே மனிதன் கவரப்படக்கூடிய அளவிலே உலகத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இது உண்மை அல்ல, இது வெறும் அலங்காரம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், அதாவது அந்த சூராவிலே ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்துவிட்டு அவனுக்குரிய சகல தேவைகளையும் கொடுத்து விட்டு இன்னா ஹதைனாஹு சபீல் இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா, அவனுக்குரிய வழியையும் நாம் காட்டியிருக்கிறோம். ஒன்று அவன் நன்றி செலுத்தி நல்லவனாக இருக்கிறான், இல்லை என்றால் நிராகரித்து கெட்டவனாகுகிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த விதத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த உலகத்தில் நாம கஷ்டப்பட்டு எதையும் சாதிக்க தேவையில்லை. எமக்குரிய சகல விடயங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சோதனை என்னவென்றால், வாழ்க்கை எதற்கு என்றால் அவன் கூறிய வழியிலே நாம் வாழ்கிறோமா, அமல்களை செய்து கொள்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக மட்டும்தான். இதனை நாம் ஆழமாக எம் உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜும்மாவிலே நாம் தயார் செய்த அந்த சம்பவத்தை கூறிவிட்டு இதனை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இப்படியான விடயங்களை நாம் யோசிக்காத காரணத்தினால் எமது சிந்தனைகள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது, எம் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாம் இதுதான், சத்தியம் இதுதான் என்று தெரிந்தாலும், அழகாக சான்றுகள் இருந்தாலும், ஒவ்வொருவரினுடைய சிந்தனை ஒவ்வொரு பக்கம் இருக்கிற காரணத்தினால் இந்த இஸ்லாத்தை சத்தியத்தை கூட அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பியது போன்று எழுப்ப முடியாமல் இருக்கிறது. காரணம், இந்த உண்மைகளை நாம் உணராதவர்களாக மிருகங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதே நிலையில் தொடருமாக இருந்தால் அது எம்முடைய எம்மை ஒரு பிழையான ஒரு வழிக்கு இட்டு செல்லும். பாருங்கள், மரணத்தை பற்றி நான் மேலே நினைவு கூறினேன். ஒரு மனிதன் கபரிலே வைக்கப்படுகிறான், அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்ற விடயம், அதாவது கேள்வி கணக்கு, விசாரணை, இதிலே என்ன நடக்கிறது என்பதனை கூர்ந்து கவனியுங்கள். முழு வாழ்க்கையும் இருக்கிறது மூன்று கேள்விகளில். கேள்வி கணக்கு கேட்கப்படும், நாம் சின்னத்தில் படித்திருக்கிறோம் என்று நாம் நினைப்போம். மூன்று கேள்விகள் லேசாக சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று. அது மூன்று கேள்விகள் லேசான கேள்விகள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று கேள்விகளை பற்றி கூறினார்கள் என்னவென்று. அதாவது, ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒரு தோழருடைய ஜனாசாவிற்கு சென்றார்கள். கபரை நோக்கி சென்றார்கள். கபர் அந்த நேரத்திலே வெட்டப்பட்டிருக்கவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்கிறார்கள். தலையை குனித்தவர்களாக ஒரு குச்சியை எடுத்து அப்படியே கீறி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று தலையை உயர்த்துகிறார்கள். உயர்த்தி சொல்கிறார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபரினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் என்று இரண்டோ மூன்றோ தடவைகள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கபரிலே நடக்கக்கூடிய அந்த விசாரணையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நன்கு உள்ளத்திலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். கூறுகிறார்கள், எப்பொழுது வந்தவர்கள் அடக்கிவிட்டு, அதாவது திரும்பி போகிறார்களோ, செருப்பு காலோசை கேட்கிறதோ, அந்த நேரத்திலே இரண்டு வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு கபரிலும் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். இரண்டு வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். வந்து முதலாவதாக எந்த மனிதரிடமிருந்து ரூஹை கைப்பற்றினார்களோ, உயிரற்று கிடைக்கக்கூடிய இந்த பிணத்திற்கு உயிரை கொடுக்கிறார்கள். உடனே அந்த மனிதன் எழும்புகிறார். கபரிலே நடக்கக்கூடிய சம்பவம். அதற்கு பிறகு மூன்று கேள்விகள், மூன்று கேள்விகள் அங்கு கேட்கப்படுகிறது. முதலாவது கேள்வி ஒரு மலக்கு கேட்கிறார், மன் ரப்புக, உனது ரப்பு யார், உனது ரப்பு யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனிதர், சரியாக வாழ்ந்தவர், எப்படி பதிலளிப்பார்? கெட்ட மனிதர், பிழையாக வாழ்ந்தவர், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தவர், எப்படி பதிலளிப்பார் என்று இரண்டு வகைகளையும் தெளிவுபடுத்தினார்கள். முதலாவது அந்த நல்ல மனிதருடைய பதில், மன் ரப்புக, உனது ரப்பு யார் என்ற கேள்விக்கு அவருடைய பதில், ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று அந்த மனிதன் சொல்லுவான். சிந்திப்பதற்காக ஒரு விடயத்தில் இந்த இடத்தில் சொல்கிறேன். இன்று இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் யாரிடம் கேட்டாலும், சின்ன பிள்ளையிடம் கேட்டாலும், ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லும். ஆனால் எமக்கு தெரியும், முனாஃபிக்கு சொல்ல மாட்டான், தெரியாது என்று சொல்லுவான். நான் இந்த இடத்திலே கேட்கிறேன், எப்படி ரப்பு அல்லாஹ் தானா என்று கேட்டால் இங்கிருக்கக்கூடிய அனைவரும் உண்மைதான், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்வது உண்மையோ, அதே போன்று உண்மை எமது இந்த இஸ்லாத்திற்குள்ளும் முனாஃபிக்குகள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டாலும் அவர்களுக்கு அவர்கள் சொல்லும் பதில் என்ன? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்றுதான் கேட்டால் சொல்வார்கள். அந்த கபரிலே அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? இதைதான் இங்கு யோசிக்க வேண்டியிருக்கிறது. நல்ல மனிதர் ரப்பி அல்லாஹ் என்று சொல்கிறார், தீய மனிதர் கேட்கப்படுகிறது, அவருடைய பதில் என்ன தெரியுமா? ஹா ஹா லா அதிரி, ஹா ஹா என்று முழிவார், எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். என்ன விடயம்? ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று எல்லோரும் சொல்லுவோம், ஆனால் ரப்பு என்றால் என்னவென்று தெரியாது. அதுதான் பிரச்சனை. ரப்பு என்றால் என்ன? என்ன எஜமான், ஒரு எஜமான். எஜமான் என்றால் அவன் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அவன் எதை செய்தாலும், எதை சொன்னாலும் நாம் செய்ய வேண்டும். அது எமக்கு விருப்பமோ வெறுப்போ அனைத்தையும் சொல்லி கேட்டு நடக்க வேண்டும். எமக்கு சரி என்று படுகிறதோ பிழை என்று படுகிறதோ, அப்படி இருந்தால்தான் அவன் எஜமான். யாரெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான் என்கிற பொழுது அது எமக்கு சரி என்று பட்டாலும் சரி, பிழை என்று பட்டாலும் சரி, விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான் என்ற காரணத்திற்காக சொல்கிறோமோ செய்கிறோமோ அவர்கள் அந்த இடத்திலே பதில் சொல்வார்கள். ஏன்? அவர்களுக்கு உள்ளத்திலே தெரியும், என்னுடைய ரப்பு, என்னுடைய எஜமான் அல்லாஹ், மற்ற யாரும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் அல்லாஹ் சொல்வது அவர்களுக்கு கணக்கு இருக்காது. அதிகமான மனிதர்களின் எஜமான் அவர்களுடைய உள்ளம். எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்கிறேன், எனக்கு சரி என்று படுகிறது, எனக்கு பிழை என்று படுகிறது, அல்லது அடுத்தவர்களின் கதைகள், இவைகள் தான் இவர்களுக்கு எஜமான். அதனால் தான் அந்த இடத்திலே முழிகிறார்கள். ரப்பு யார் தெரியாது. முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, வமா தீனுக, நல்லவரிடம் கேட்கப்படுகிறது, வமா தீனுக, அவர் சொல்கிறார் தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்கிறார். கெட்டவரிடம், முனாஃபிக்கிடம் கேட்கப்படுகிறது, ஹா ஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அதே உதாரணம், அனைவரிடம் கேட்டாலும் மார்க்கம் என்ன? இஸ்லாம் என்று சொல்வோம். ஏன் அங்கு சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? உங்களது மார்க்கம் என்ன கேட்டால் அனைவரும் சொல்வோம், எனது மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் மட்டுமல்ல, மூன்றாம் ஆண்டு குழந்தையை கூப்பிட்டு உங்களது மார்க்கம் என்னவென்று கேட்டால் எனது மார்க்கம் இஸ்லாம் என்றுதான் சொல்லும். மார்க்கம் என்றால் அதற்கு என்னவென்றும் தெரியாது, இஸ்லாம் என்றால் என்னவென்றும் தெரியாது. அதுதான் அந்த முனாஃபிக்குகளின் நிலைமை, அதுதான் காஃபிர்களின் நிலைமை. இந்த இடத்தில் நான் கேட்கிறேன், மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் இஸ்லாம் அது வேறு விடயம். மார்க்கம் என்றால் என்ன? ஒரு பொருளா அல்லது காற்றா? மார்க்கம், எனது மார்க்கம் இஸ்லாம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் பாதை. ஆகாய மார்க்கமாக பிரயாணித்தான், கடல் மார்க்கமாக பிரயாணித்தான், ஒரு பாதை, செல்லக்கூடிய ஒரு வழி. அப்படி என்றால் என்ன கேள்வி? உன்னுடைய வாழ்க்கையின் பாதை என்ன? எந்த வழியிலே நீ வாழ்ந்தாய்? இஸ்லாம் என்றால் குர்ஆன் ஹதீஸ், அதிலே சகல வழிகாட்டல்களும் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்திற்கும் வழிகாட்டல் இருக்கிறது. இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், அழகாக இருக்கிறது. அதை பார்த்து பார்த்து, அதை படித்து படித்து, அதை கேட்டு கேட்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அழகாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் பாதை குர்ஆன் ஹதீஸ். தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்க்கை நெறி, வாழ்க்கையின் பாதை இஸ்லாம் தான். முனாஃபிக்குகளுக்கு தெரியாது, ஹா ஹா லா அதிரி என்பார்கள். மூன்றாவது கேள்வி, ஒரு மனிதரை அங்கு காட்டப்படும், வமா ஹாதர் ரஜுல் அல்லதி உஸதிகும், ஒரு மனிதரை காட்டப்படும், அவரிடம் கேட்கப்படும், இந்த மனிதர் யார் என்று தெரியுமா? உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டவர் இவர் தெரியுமா? நல்ல மனிதர் பதில் சொல்லுவார், ஓ முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இவர் முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இவர். யாராவது கண்டிருக்கிறோமா? அந்த இடத்திலே எப்படி சொல்லுவது? மற்றவர் முனாஃபி காஃபிர் சொல்லுவார், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. காரணம், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற விடயத்தை அவர் படிக்கவே இல்லை, உள்ளத்திற்கு எடுக்கவில்லை, அதனை செயல்படுத்தவில்லை. அவர்களுடைய சுன்னா ஒன்றிருக்க அவர் ஒன்னை எடுத்து நடந்திருப்பார். நல்ல மனிதருக்கு தெரியும், ஒரு மனிதர் வருகிறார், முடி வளர்த்து வருகிறார், தாடி வளர்த்து இருக்கிறார், இவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை பின்பற்றி தான் நான் வாழ்ந்தேன், அழகாக தெரியும். மற்றவருக்கு தெரியாது. அடுத்த கேள்வி இதுதான் மிக முக்கியமானது. இது மூன்று தான் கேள்வி, அடுத்து அந்த மலக்கு கேட்கிறார், வமா யுதிரீக, நல்ல மனிதரிடமும் இதே கேள்வி. அவர் சொல்கிறார், கரஅத்து கிதாபல்லாஹ் வஆமந்து பிஹி வஸத்தக்து, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், குர்ஆன் ஹதீஸ், அதிலே சொல்லப்பட்ட அனைத்தையும் உண்மை என்று நம்பினேன், அவற்றை அனைத்தையும் நம்பினேன். அடுத்தது, அதனை செயலில் காட்டினேன், உண்மைப்படுத்தி நடந்தேன், இதுதான் உண்மை என்று நான் நடந்து காட்டினேன். அதனால்தான் அவர் அந்த கேள்விகளுக்கு அழகாக பதிலளித்தார். கெட்டவரிடம் கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது அவர் சொல்லுவார், லா அதிரி, எனக்கு தெரியாது. சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், யகூலு, அதாவது அகூலு மா யகூலுன்னாஸ், மனிதர்கள் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ரப்பு அல்லாஹ் என்றார்கள், முஹம்மது தூதர் என்றார்கள், மார்க்கம் இஸ்லாம் என்றார்கள், அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று நம்முடைய அதிகமானவர்களின் நிலை இதுதான், மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். நன்கு யோசித்து பாருங்கள், மனசாட்சியை தொட்டு சிந்தித்து பாருங்கள், அல் குர்ஆன் அல் ஹதீஸை படிக்கிறோமா, அவற்றை முழுமையாக நம்புகிறோமா, உண்மைப்படுத்தி நடக்கிறோமா? தப்பித்துக் கொள்வோம், இல்லை என்றால் மனம் போகக்கூடிய போக்கிலே வாழ்ந்து கொண்டு மக்கள் சொல்கிறார்கள், ஏன் எமக்கு வம்பு, நாமும் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று போகிறோமா? இதனை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆன் அல் ஹதீஸை படிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு இறுதியில் வரும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விடயங்கள், வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, நல்லவருக்கு இவர் உண்மை சொல்லிவிட்டார், இவருக்கு சொர்க்கத்தின் வாயில்களை திறந்து விடுங்கள், இவருக்கு சொர்க்கத்தின் ஆடையை உடுத்தி விடுங்கள், இவருக்கு சொர்க்கத்தின் விரிப்பை கொண்டு வந்து விரியுங்கள். அதே போன்று நடக்கும், உடனே அதனுடைய வாசனைகளை, அதனுடைய நறுமணங்களை அவர் நுகர்ந்து கொண்டிருப்பார், அழகாக தூங்குவார், புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்கு என்று சொல்லப்படும். மறுமையினால் வருகிற பொழுது அவரை தட்டி எழுப்பப்படும், அதுவரை தூங்கிக் கொண்டிருப்பார், எழுந்து கேட்பார், அழகாக நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், யார் இந்த தூக்கத்தை கெடுத்தது? அதே போன்று கெட்டவருக்கு சொல்லப்படும், நரகத்தின் வாயிலை திறந்து விடுங்கள், முனாஃபிக்குக்கு சொல்லப்படும், நரகத்தின் ஆடைகளை கொண்டு வந்து உடுத்துங்கள், நரகத்தின் வாசத்தை நுகர வையுங்கள், நரகத்தின் விரிப்பை கொண்டு வந்து விரியுங்கள், அதனுடைய அசிங்கமான வாடைகளையும் துர்நாற்றங்களையும் அவர் முதலில் நுகருவார். அது மட்டுமா, அதற்கு பிறகு இரும்பாலான ஆயுதங்களை கொண்டு வந்து மலக்குமார்கள், அதாவது ஒரு உருவம் வரும். ஒரு உருவம் வந்து என்ன செய்யும் என்றால், அது எப்படிப்பட்ட உருவம் என்றால், அதற்கு வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அப்படியான ஒரு உருவம் வந்து என்ன செய்யும், ஒரு சுத்தியல் இருக்கும், இரும்பால் இருக்கும், அதை கொண்டு அடித்தால் மலைகள் எல்லாம் தூசு தூசாக பறந்துவிடும், மண்ணாக மாறிவிடும் மலைகள். அப்படியானதை கொண்டு வந்து அடிப்பார். அப்பொழுது ஒரு அவர் சத்தம் ஒன்று போடுவார். இதை மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற அனைத்தும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பாருங்கள், இந்த அனைத்துமே நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். இந்த விடயங்களில் நம்பிக்கை இருக்கும் என்றால்தான் எம்மால் இந்த உலக வாழ்க்கையை ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழலாம், நல்லது செய்ய முடியும். இல்லை என்றால் எம்முடைய கதி அதோ கதிதான். இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகத்தான் மரணத்தை ஜும்மாவிலே நான் நினைவு கூறினேன். அதனை அதிகம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நிச்சயம் எமக்கு இந்த நம்பிக்கைகளில் ஒரு சில கோளாறுகள், குளறுபடிகள் இருந்தாலும் அது பூர்த்தியாகி உண்மையான ஒரு முஃமினாக நாம் மாறிவிட முடியும். அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் அடுத்தது அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே எமது செயற்பாடுகளை நாம் அமைக்க வேண்டும். அல்லாஹ்வை எஜமானனாக கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதனை விளங்கி எமது மார்க்கம், எமது வாழ்க்கையின் பாதையை இஸ்லாமாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் எமக்கு வெற்றி, இல்லை என்றால் எம்முடைய நிலை அவ்வளவுதான். மேலே நாம் அந்த விடயங்களை பார்த்திருந்தோம். எனவே இந்த விடயங்களின் மூலம் இருக்கக்கூடிய, அதாவது பெற்றோர்மார்கள், குழந்தைகள், வாலிபர்கள் அனைவரும் மார்க்க கல்வியின் அவசியத்தை பற்றி விளங்கியிருப்பீர்கள். உலக கல்வி பெறுமதியானதா, அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கான கல்வி பெறுமதியானதா, அல்லது நிரந்தரமான அந்த மறுமை வாழ்வை அதாவது முடிவு செய்யக்கூடிய மார்க்க கல்வி தேவையானதா என்பதனை ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த இடத்தில் புரிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்திருப்பீர்கள். எனவே அதனை அடைந்து கொள்வதற்கு, அந்த குர்ஆன் சுன்னாவை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஜும்மாக்கள் பயான்கள் நடக்கிற பொழுது தாராளமாக முன்வந்து கலந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் எமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எனக்கோ அமீருக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது, மாட்டிக்கொள்ளப் போவது நீங்கள் தான். எனவே இந்த விடயங்களை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். நேரம் சற்று அதிகமாக இருந்தால் தயவு செய்து மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடங்களை விட்டால் வேறு இடங்களில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் அனைத்தையும் எத்தி வைத்தேன். வல்ல அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த மனிதனாக ஒவ்வொருவரையும் வாழ வைத்து அந்த மறுமையிலும் ஈரேற்றம் அடையக்கூடிய வகையிலே எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹு தஆலா அமைப்பானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக்.